புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு நாட்டோட எதிர்காலம் அந்த நாட்டோட முன்னேற்றத்தில் தாங்க இருக்கு. தன்னம்பிக்கை, நம்பிக்கை இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடியாது. அதில் வலிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மா மல்லிகா அவர்கள் வலிமையின் பயன்பாடுகளும் முக்கியத்துவமும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
உருவாக காரணமான தாய் தந்தைக்கும், நான் உயர காரணமான நல் ஆசான்களுக்கும், நான் வளர காரணமான தமிழுக்கும் எனது தமிழ் வணக்கம். நான் மா மல்லிகா, புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமான் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். நான் ஆசிரியர் பணியை 29 ஆண்டுகள் நிறைவு செய்து உண்டேன். ஆசிரியர் பணியில் எனது கல்வி சேவையை பாராட்டி கல்வி சிற்பி விருது, கல்வி செங்கோல் விருது, கல்வி அச்சாணி விருது, லட்சிய ஆசிரியர் விருது, நல்லாசிரியர் விருது போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளேன். சமூக சேவையை பாராட்டி சேவை ரத்னா, சேவை செம்மல், சேவை நாயகி, சிங்கப்பன், தமிழகத்தின் தன்னிகர் இல்லா தன்னார்வலர் போன்ற விருதுகளை பெற்றுள்ளேன். இந்த சமூக சேவையில் எனது பசியாற்றும் சேவை, அடுத்ததாக இரத்ததான சேவை போன்ற சேவைகளையும் செய்து வருகின்றேன். அடுத்ததாக எனது சேவை என்று பார்த்தால் தமிழ் பணி சேவை. இந்த தமிழ் பணி சேவையில் கவிச்சுடர் விருது, கவி தேனி விருது, இலக்கிய சுடர் விருது, கவிச்சம்மல் விருது, கவித்தென்றல் என பல விருதுகளை பெற்றுள்ளேன். எழுத்து பணியில் புதுகை மகா என்ற பெயரில் பயணிக்கின்றேன். பல தமிழ் அமைப்புகளுடன் இணைந்து பயணிக்கின்றேன். அதில் கவியரங்கம், பட்டிமன்றம், விவாத மேடை, பாட்டரங்கம், குரல் பேசும் குரல் போன்றவை குறிப்பிடத்தக்கது. பல அறக்கட்டளையுடன் இணைந்து குறிப்பாக தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை என்ற கட்டளையுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்து அவர்களின் தனித்திறமைகளை கொண்டு வந்தும் அவர்களுக்கு விருது வழங்கியும் வருகின்றோம். கல்விப்பணி என்பது எனது தொழில், அதை நான் தெய்வமாக போற்றுகின்றேன். தமிழ் பணியும் எழுத்து பணியும் எனது இரு கண்களாகும்.
தேசிய வலிமை தினம் அப்படிங்கிறது எதனால கொண்டாடப்படுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
தேசிய வலிமை தினம் அப்படிங்கிறது சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் தேசிய வலிமை தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இதனை மத்திய அரசு சிறப்பாக ஒரு தினமாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்தது. எனவே அவர் பிறந்த நாள் ஜனவரி 23 அன்று தேசிய வலிமை தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது.
மேடம், இப்ப வலிமை அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
வலிமைனா பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, வலிமைனா திடம் அப்படின்னு சொல்லுவாங்க, வலிமைனா உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறுதி அப்படிங்கிறது மன வலிமையை பொறுத்தது அமைகின்றது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வலிமை அப்படின்னா பலம், திடம், உறுதி அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இரண்டு வகையான வலிமைகள் இருக்குது. ஒன்று உடல் வலிமை, மற்றொன்று மன வலிமை. இப்ப உடல் வலிமை அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது உடல் வலிமை ஆகும். அதாவது தேவையான சத்துக்கள் கொண்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், சரிவீத உணவு என்பார்கள். அதன் பிறகு உடற்பயிற்சிகள் போதிய அளவு நமக்கு தேவை. அப்படி போதிய அளவு சரிவீத உணவு எடுத்துக்கொண்டு உடற்பயிற்சியை நாம் செய்து கொண்டு வருவோமானால் அவர்களுடைய உடலானது வலிமை பெறுகின்றது. இது உடல் வலிமை என கூறப்படுகின்றது. அடுத்ததாக பார்த்தால் மன வலிமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மன வலிமை என்பது ஒரு மகத்தான சக்தி, ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையில வெளிப்பாடாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் வலிமையோடு மன வலிமையும் இருந்தால் அந்த எடுத்த செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்து முடிப்பதற்கு உறுதுணையாக அமையும் என்பது எனது திண்மமான கருத்து ஆகும்.
மேடம், இப்ப நம்முடைய வாழ்க்கையில வலிமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது மேடம்?
நமது வாழ்க்கையில் வலிமை மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஏற்கனவே நான் கூறியது போல உடல் வலிமை இருப்பவர்களுக்கு மன வலிமையும் சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி மன வலிமையும் சேர்ந்து இருந்தால் அவர்கள் நினைத்தது அனைத்தையும் செய்து முடிக்க ஏதுவாக இருக்கின்றது. நலமாக இருப்பவர்கள் என்பது சாத்தியமே. நலமாக இருப்பவர்கள் அனைத்தையும் வெல்வது சாத்தியமே. ஆனால் மாற்றுத்திறன் கொண்டவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள் பாருங்கள். அங்கேதான் அவர்களுடைய மன வலிமை வெளிப்படுகிறது. மன உறுதியோடு அவர்கள் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயலுமே வியக்கத்தக்க வகையில் இருக்கின்றது. எனவே மாற்றுத்திறன் உடையவர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, உடல் வலிமையோடு மன வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வாழ்க்கை, தான் பயணிக்கின்ற வாழ்க்கை பயணத்தில் உடல் வலிமை மட்டுமல்லாமல் மன வலிமையும் அவர்களுக்கு மிகவும் தேவை என்பது என்னுடைய கருத்து.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை சொன்னீங்க மேடம். இப்ப தன்னுடைய வலிமையினால வென்றவர்கள் இந்த நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நம்முடைய நாட்டுல தன்னுடைய வலிமையால வென்றவர்கள் யார் யாரு? உங்களுடைய கவனத்தை கவர்ந்தவர்கள், உங்களுடைய மனம் கவர்ந்தவர்கள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
சிறப்பு. நான் வந்து தமிழை பற்றி இருக்கிறதுனால அந்த அதனுடைய தொடர்பாகவே நான் கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நிறைய நூல்கள் வந்து தமிழ் நூல்கள் இருக்கின்றது, இதிகாசங்கள் இருக்கின்றது, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐந்திருங்காப்பியங்கள், பதினஞ்சில் கணக்கு நூல்கள், இப்படி பல நூல்கள் இருக்கின்றது அல்லவா. அதில் புறநானூறு என்ற ஒரு நூலில் போர்க்களம், மன்னர்களுடைய போர் முறைகளையும் போர் வாழ்க்கை முறைகளை பற்றி கூறப்படுகின்ற ஒரு அழகான ஒரு நூல். இந்த புறநானூற்றிலே ஒரு அழகான காட்சி, ஒரு போர், மன்னனுக்கு இரு நாடுகளுக்கு இடையில் மன்னர்களுக்கு இடையில் போர் நடக்கின்றது. ஒரு நாட்டில் உள்ள அந்த வீரர்கள் எல்லாம் அந்த போருக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். போர்க்களத்தில் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு ஒரு செய்தி வருகின்றது. தன்னுடைய உங்களுடைய தந்தை போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார் என்ற செய்தி வருகின்றது. அந்த பெண் அடுத்து என்ன செய்கின்றார்? தனது கணவனை அந்த போருக்கு அனுப்புகின்றார். நீங்கள் சென்று வென்று வாருங்கள் என்று தனது கணவனை அனுப்பி வைக்கின்றார். முதல் நாள் போரிலே தன்னுடைய தந்தை செல்கின்றார், அங்கே வீர மரணம் அடைகின்றார். இரண்டாவதாக தன்னுடைய கணவனை போருக்கு அனுப்பி வைக்கின்றார். திரும்பவும் அவர் வெற்றி பெற்று செய்தி வரும் என்று காத்து கொண்டிருக்கின்றால் ஒரு செய்தி வருகின்றது. அந்த போரிலே தனது கணவன் இறந்து விட்டதாக, அதாவது வீர மரணம் அடைந்து விட்டதாக செய்தி வருகின்றது. அப்பொழுதும் அவள் கலங்கள் இல்லை. அடுத்ததாக தந்தை இறந்து விட்டார், தன்னுடைய கணவர் இறந்து விட்டார். அடுத்ததாக இருக்கக்கூடிய பாலகன், தன்னுடைய செல்ல மகன் பாலகன், அந்த பாலகனை போர்க்கோளம் பூண வைத்து அந்த போர்க்களத்திற்கு அனுப்பி வைப்பதற்காக அழகு பார்த்து அங்கே போர்க்கள கையில் அந்த அந்த வீர சிறுவனிடம் கையில் வாளை கொடுத்து சென்று வா மகனே, போரில் வென்று வா என அனுப்பி வைக்கின்றார். அப்படி அனுப்பி வைக்கின்ற அந்த தாய் ஒரு சிறந்த வீர பெண்மணியாக இந்த நாட்டுக்கு உழைக்க கூடிய தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பது அவருடைய மனதின் வலிமையாக இருந்ததால் தான் தன்னுடைய தந்தை இருந்ததை பற்றி கவலைப்படவில்லை, தன் கணவர் இருந்ததை பற்றி கவலைப்படவில்லை, தன்னுடைய பாலகனையும் அந்த போருக்கு அனுப்பி வைக்கின்றாள் என்றால் அவள் உடல் தன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் அனைவரும் உடல் வலிமையோடு இருந்த போதும் இவளுடைய மன வலிமை இருந்ததால் மட்டும்தான் அந்த நிகழ்வு அங்கே நடந்தது என்பதற்கு இதைவிட சிறந்த சான்று ஒன்று இருக்க முடியுமா என்ன? அடுத்து பார்ப்போம் என்றால் இப்பொழுது வடக்கே ஜான்சி ராணி என்ற வீரம் அங்கே இருந்தார். அவள் சிறந்த ஒரு போர் வீராங்கனையாக திகழ்ந்தாள். தெற்கே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார், இந்த வேலுநாச்சியார் ஒரு சிறந்த வீர பெண்மணி, அந்த போர்க்களத்தில் அனைத்தையும் கற்ற ஒரு சிறந்த பெண்மணியாக வீர மங்கையாக திகழ்ந்தார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தடகள ஆசிய தடகள வீராங்கனை புதுக்கோட்டை கத்தக்குறிச்சியை சேர்ந்த காந்தி சவுந்தரராஜன். இந்த பெண் ஒரு செங்கல் சூளையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய உடல் வலிமை கொண்டு பயிற்சி பெற்று மன வலிமையினால் ஆசிய தடகள போட்டிகளில் எல்லாம் பல பதக்கங்களை எல்லாம் வென்று வந்திருக்கின்றார் என்றால் அவருடைய உடல் வலிமையும் மன வலிமையும் அங்கு இருந்ததால் மட்டும்தான் அது சாத்தியமானது. எனவே தனது வலிமையினால் வென்றவர்கள் நிறைய பேர் இங்கு இருக்கின்றார். இதை அவர்களையெல்லாம் இன்றைய தினத்தில் நாம் நினைவு கூறுவோம் என கூறுகின்றேன்.
ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு தகவலை வழங்கினீங்கம்மா. இப்ப வலிமையினால் மட்டுமே சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
கல்வி, விளையாட்டு, சமூக சீர்திருத்தம், விவசாயம், வாழ்க்கை, இது அனைத்துமே நாம் வலிமையினால் சாதிக்கக்கூடிய விஷயங்களாக இங்கு காணப்படுகிறது. கல்வியில் சாதிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு தேவை அவருடைய உரிமைகள், அவர்கள் பெற வேண்டிய உரிமைகளில் கல்வியும் ஒன்று. எனவே இந்த கல்வி என்பது அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குழந்தையும் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மன உறுதி வைத்தால் மட்டும்தான் அந்த கல்வியில் அவர்களால் வெற்றி பெற முடியும். அடுத்து விளையாட்டு. இந்த கல்வியோடு விளையாட்டும் என்பது முக்கியமாக அமைகின்றது. இந்த விளையாட்டு என்பது உடல் வலிமையை காட்டுகின்றது. கல்வி கற்றுக்கொள்வது மன வலிமை என்றால் விளையாட்டு என்பது உடல் வலிமையை குறிக்கின்றது. எனவே நாம் ஒரு 100 மாணவர்கள் படிக்கின்றார்கள் என்றால் அதில் 80% மாணவர்கள் மன வலிமையோடு படித்து கொண்டிருக்கின்றார்கள். 20% மாணவர்கள் உடல் வலிமையோடு கல்வியோடு விளையாட்டையும் முன்னிறுத்தி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் போன்றவர்கள் தான் இன்றைய சூழ்நிலைக்கு, இந்த இராணுவத்திற்கு, நமது நாட்டின் பாதுகாப்பிற்கு இராணுவ வீரர்களாக செயலாற்றி கொண்டு வருவதற்கு இந்த விளையாட்டு வீரர்கள் போன்ற வலிமையான உடல் வலிமையும் மன வலிமையும் படித்தவர்கள் தேவையாக இருக்கின்றனர். அடுத்து சமூக சீர்திருத்தம். இந்த சமூக சீர்திருத்தம் என எடுத்துக்கொண்டோம் என்றால் பல வகையான சமூக சீர்திருத்தங்கள் இருக்கின்றது. இந்த சமூக சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு மன வலிமை படைத்தவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அப்படி மன வலிமை படைத்தவர்களால் மட்டும்தான் தான் எடுத்திருக்கிற என்ற செயலை செயல்படுத்துவதற்கு சாத்திய கூறுகளாக இருக்கின்றது. எனவே சமூக சீர்திருத்தம் செய்வதற்கு மன வலிமை மிகவும் அவசியம். அடுத்து விவசாயம். விவசாயம் இன்றைய காலகட்டத்தில் விளைநிலங்கள் எல்லாம் விளைநிலங்களாக மாறிக்கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச விவசாய இடத்திலும் விவசாயம் செய்து வருகின்ற இந்த நாட்டின் முதுகெலும்பாக கருதுகின்ற விவசாயிகள் அவர்கள் மன வலிமையோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்றால் அவர்கள் இருக்கக்கூடிய கொஞ்சம் சிறிது நிலத்திலும் அவர்கள் வருட வருடம் தங்களுடைய சேவையை, அதாவது பணியை, தனது தொழிலை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி செய்து கொண்டிருப்பதால் தான் நாம் இன்று ஒவ்வொருவரும் நமக்கு தேவையான உணவை உண்டு மகிழ்ந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே விவசாயியுடைய மன வலிமை இருந்தால்தான் இந்த விவசாயம் சிறப்பாக செயல்படுத்த முடியும். அடுத்து வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது அனைத்து கட்ட மக்களையும் ஒட்டுமொத்தமாக கூறக்கூடியது. இந்த வாழ்க்கை பயணத்தில் உடல் வலிமையோடு மன வலிமை படைத்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை சிறப்பாக அந்த பயணத்தை முடிக்க முடியும் என்பது எனது சிறப்பான கருத்து. உடல் வலிமை என்பது ஆரோக்கியத்தை பொறுத்தது, மன வலிமை என்பது மனப்பக்குவத்தை பொறுத்தது. உடல் வலிமை என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்த போன்று நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது. எனவே அந்தந்த இடத்திற்கு தகுந்த உணவுகளை நாம் உட்கொண்டு வருகின்றோம். எனவே அதன் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் தேவையான சத்துக்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே அவர்களுடைய உடல் வலிமையாக இருக்கின்றது. இந்த மன வலிமை என்பது மிகவும் அதாவது மன பக்குவம் அடைய வேண்டும். பக்குவம் என்றால் என்ன? பொறுமை. தன்னுடைய மன வலிமையினால் கிடைக்கக்கூடிய ஒரு திடமான ஒரு நம்பிக்கை, நாம் இது வந்து வென்றுவிட முடியும், இதை நாம் ஜெயித்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கல்வி கூடங்களுக்கு சென்று கல்வியை கற்றுக்கொள்கின்றான். அங்கு கற்றுத்தரக்கூடிய ஆசான்கள் ஆசிரியர்களாக கருதப்படுகின்றார்கள். இந்த கல்வி நிலையங்களை தாண்டி நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் பல வகையான விடயங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதன் மூலம் பல வகையான அறிவுகளை நாம் பெற்று வருகின்றோம். அப்படி பெற்று வருவது ஒரு வகையான அனுபவ பாடம். இந்த அனுபவ பாடத்தை நாம் மையமாக வைத்துக் கொண்டு இதிலிருந்து நாம் நம்முடைய மனதை பக்குவமடைய செய்து கொள்கின்றோம். இந்த இடத்தில் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்தில் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இவர்களிடம் இப்படி பேச வேண்டும், இவர்களிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு நாம் வந்து விடுகின்றோம். அதாவது எது நல்லது எது கெட்டது என்பதை ஆராய்ந்து அறிந்து அதன் அடிப்படையில் மனதை பக்குவப்படுத்திக் கொள்வது மன வலிமையாகும். வலிமை வந்து உள்ளதாலும் வலிமை இல்லாததாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வலிமை உள்ளவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் அவருடைய மனம் வந்து வலிமை அடைந்து விட்டது. அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் தன் மனநிலையை பக்குவப்படுத்தி கொண்டதன் விளைவாக எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதனை எதிர்கொள்வதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றிலுமே தனித்திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள். இந்த மன வலிமை உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள், நினைத்ததை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் இருப்பார்கள். இவர்களை பற்றி நாம் வந்து கவலைப்பட தேவையே இல்லை. இங்கு மன வலிமை இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால் இவர்கள் எப்பொழுதுமே பயந்த சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். சுயமாக சிந்திக்க மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருப்பார்கள். ஒரு செயலை தொடங்குவதற்கு அஞ்சுவார்கள். மொத்தத்தில் இவர்கள் எதையும் சாதிக்க மாட்டார்கள். எனவே இங்கு பார்த்தோம் என்றால் உடல் வலிமை இருக்கும் அவர்களுக்கு, ஆனால் அந்த மன வலிமை என்பது அவர்களுக்கு இல்லாதது. காரணத்தினால் இதை நம்மால் செய்ய முடியுமா, இதால் முடியுமா, அது முடியுமா, நாம் எப்படி இதை செய்து முடிப்பது என்ற இந்த கேள்வியிலேயே, எப்படி செய்து முடிப்பது, நம்மால் முடியுமா, இந்த கேள்வியிலேயே அவர்களுடைய வாழ்க்கை நகர்ந்து விடுகின்றது. இவர்கள் எந்த விதத்திலும் தனித்திறமை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். பிறந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் என்ற நிலையில் மட்டுமே இருப்பார்கள். ஆனால் மன வலிமை படைத்தவர்கள் தங்களை 10 பேரில் ஒருவராக, 100 பேரில் ஒருவராக தன்னை முன்னிறுத்தி அடையாளப்படுத்தும் இடத்தில் இருப்பார்கள். எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இப்ப வலிமைய எவ்வாறு பொதுமக்கள் மேம்படுத்திக்கணும், அதனுடைய வழிமுறைகள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
வலிமையை மேம்படுத்த ஒன்றும் இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் பார்த்து கொண்டு வருபவற்றை பிரித்து ஆராய வேண்டும். எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது பொய், உண்மைக்கு புறம்பானது, இதனை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த வலிமை என்பது தானாக ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஒட்டிக்கொள்ளும். அப்படி அவர்களுடைய உள்ளத்தில் இந்த வலிமை என்பது ஒட்டிக்கொண்டால் அவர்கள் தான் நினைத்ததை, தான் சாதிக்க நினைப்பதை செய்து முடிப்பார்கள், மற்றவர்களையும் செய்ய வைப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். எனவே ஒரு மனிதன் வலிமை உடைய மனிதனாக, அதாவது உடல் வலிமையோடு மன வலிமையும் தேவை என்றால் அவர்களுக்கு தொடர் முயற்சி இருக்க வேண்டும். ஒன்றை செய்வார்கள், அந்த அது வந்து தோல்வியில் முடிகின்றது என்றால் அதை கிடைத்தில் போட்டு விடுவார்கள். அதற்கு அடுத்த முயற்சி அவர்கள் செய்ய முன்வருவதே இல்லை. அப்படி முன் வராமல் இருந்தால் அதை எப்படி நாம் வந்து செய்து முடிக்க முடியும்? இந்த உலகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனையோ அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் எடுத்த எடுப்பிலே இந்த எந்த செயலையும் செய்து முடித்தவர்களாகவே இல்லை. அவர்கள் எல்லாம் பல முறை முயன்று அவற்றை தொடர் முயற்சியின் காரணமாக அனுபவத்தின் அடிப்படையில் அதனை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்துதான் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். எனவே ஒரு வலிமை படைத்த உள்ளம் வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தொடர் பயிற்சி செய்ய வேண்டும், அதனும் தொடர் முயற்சி செய்ய வேண்டும். தொடர் முயற்சி செய்தால் மட்டும்தான், பயிற்சி செய்தால் மட்டும்தான் அதனுடைய முடிவை நாம் காண முடியும். அந்த முடிவே நல்ல முடிவாக இருக்கும், நல்ல முடிவாக வரும் என்ற நம்பிக்கையில் நாளும் நாம் நடை போட வேண்டும். இப்ப நேதா சுபாஷ் சந்திர போஸ் உங்களை பற்றி இன்றைய தலைமுறையினருக்கு தெரிகின்றதா அல்லது தெரியவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் சிறு வயதாக இருந்த பொழுது எனது ஆசிரியருடைய மகனுக்கு சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயரை வைத்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் கேட்ட பொழுது இராணுவ வீரர் என்று அந்த ஆசிரியர் கூறினார். அது எனக்கு அப்பொழுது இராணுவ வீரர் என்பது மட்டும்தான் எனக்கு தெரிந்தது. அதன் பின் படிப்படியாக நான் எனது முயற்சியால் ஆசிரியருடைய துணையோடு தெரிந்து கொண்டது என்னவென்றால், சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வலிமையான மனிதர். இவர் நமது நாடு சுதந்திரம் அடைவதற்கு ஒரு பெரும் படையை, இராணுவ படையை உருவாக்கி நம் நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர்களை எதிர்த்து போராடியவர். இவர் 1897 ஜனவரி 23 நாள் பிறந்திருக்கின்றார். இவருடைய இந்த பிறந்த தினத்தை தான் தேசிய வலிமை தினம், மிக சிறப்பான ஒரு அடைமொழி, தேசிய வலிமை தினம் என கொண்டாடி கொண்டு வருகின்றோம். காரணம், அந்த அளவிற்கு அவர் உடல் வலிமையும் மன வலிமையும் படைத்தவராக இருந்தார். நம் அனைவருக்குமே தெரியும், இப்பொழுது வருகின்ற ஜனவரி 26 ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதற்கு முன்பாக 1947 ஆகஸ்ட் 15 நாள் நாடு சுதந்திரம் அடைந்தது. அந்த சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக நமது நாடு ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது. நம்முடைய உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு நம் கைகளும் வாய்களும் கட்டப்பட்டிருந்த நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்த இராணுவ, தேசிய இராணுவ படையை உருவாக்கினார். 2 உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது வெளிநாடுகளில் போர் கைதிகளாக இருந்த 100க்கும் மேற்பட்ட தமிழர்களை, இந்தியர்களை கொண்டு இந்திய தேசிய இராணுவம் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவ படையில் பெண்களையும் அவர் இராணுவ வீரர்களாக சேர்த்திருந்தார். எனவே ஒவ்வொரு இந்திய நாட்டில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வீர பெண்மணியாக, இந்திய நாட்டில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் வீர மகன்களாக இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவருடன் சேர்ந்து போரிட்டார்கள். அப்படி இந்திய தேசிய இராணுவ படையின் படைத்தலைவராக இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய நாட்டுடைய விடுதலைக்கு மிகவும் பெரும் பாடுபட்டுள்ளார். எனவே இன்று இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தின் முன்னோடியாக எது அமைந்தது என்றால், சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவ படைதான் முன் உதாரணமாக இருந்தது. எனவே சுபாஷ் சந்திரபோஸ் நமது நாட்டிற்கு, சுதந்திர இந்தியாவிற்கு பெரும் பங்காற்றி, விடுதலை பெறுவதற்காக பெரும் பங்காற்றி இருக்கின்றார். அவரது பிறந்த தினம் தேசிய வலிமை தினமாக கொண்டாடப்படுகின்றது. அந்த தேசிய இராணுவ படையில் பங்காற்றிய 26,000 பேர்களை நினைவு கூறும் வகையில் அவர்களுக்கு நினைவு மண்டபமும் எழுப்பப்பட்டுள்ளது, அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்திய தேசிய இராணுவம் உருவாக காரணமாக இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை இன்றைய தினத்தில் நாம் அவருக்கு வணக்கம் வைத்து அவருக்கு மரியாதை செய்வோம் என்று கூறுகின்றேன். இன்றைய கால பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய கால பொதுமக்கள் நான் ஏற்கனவே கூறியது போல இன்றைய தலைமுறையினர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி அறிந்திருக்கின்றார்களா என்பது ஐயமாகவே இருக்கின்றது. அவரை பற்றி நாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே அவர்களை நினைவு கூறும் வகையிலாக இது அமைகிறதோ என்ற ஐயமும் எனக்கு இருக்கின்றது. எனவே இவர்களை பற்றிய பாடங்களை நாம் வந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு கற்பித்துக் கொண்டு வர வேண்டும். அப்படி கற்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களை பற்றிய அவர்கள் இந்த நாட்டிற்கு எவ்வாறெல்லாம் பாடுபட்டார்கள், நாடு விடுதலை பெறுவதற்கு எவ்வாறெல்லாம் பாடுபட்டார்கள், நாம் இன்று எவ்வளவு சுதந்திரமாக இருக்கின்றோம், எவ்வளவு உரிமைகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று அவர்கள் விளங்கும் வகையில் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த இன்று இருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள், பொதுமக்கள் என்பது இன்றைய தலைமுறையினர், இன்றைய தலைமுறையினர் தான் வருங்கால இந்தியாவுடைய தூண்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வருங்கால இந்தியாவுடைய தூண்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்திய நாட்டின் விடுதலையை பற்றியும், விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியும், இந்திய தேசிய இராணுவத்தை பற்றியும் அவர்களை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான புத்தகங்களை அவர்கள் படிக்க வேண்டும். இப்பொழுது புத்தகம் படிக்கின்றது, அதாவது அச்சு புத்தகத்தை, அச்சில் உள்ள புத்தகத்தை படிக்கின்ற பழக்கம் மிக குறைந்து வருகின்றது என கருதுகின்றேன். இப்பொழுது நம்ம அந்த வலைதளங்களில் சென்று படிக்கின்றார்கள் என நினைக்கின்றேன். அப்படி வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்தினர் இந்த விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் கொஞ்சம் அறிந்து கொண்டு அவர்களை தெரிந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே நம்முடைய இந்திய நாடு இன்னும் வளம் பெற்று நாம் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு இருக்கக்கூடிய தலைமுறையினரும் இனி வரக்கூடிய தலைமுறையினரும் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறேன்.
இதுவரைக்கும் தேசிய வலிமை தினத்தை முன்னிட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய சிறப்புகள், ஏன் வலிமை தினத்தை நம்ம கடைபிடிக்கணும், வலிமையை எப்படி நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பாக மிக ஒரு அரிய நல்ல தகவல்களை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் மேடம். மிக்க நன்றி.
எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல் அறிவு வேண்டும் என்னும் பாரதியின் வரிகளை கொண்டு ஏனால் இந்த அளவுக்கு உயர காரணமாக இருந்த எனக்கு தலைமையாசிரியராக அமைந்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மாரிமுத்து ஐயா அவர்களை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து அவரால் தான் நான் இந்த நிலைக்கு வந்துள்ளேன் என்பதை கூறி எனது பரிவான வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
நேர்களை, இதுவரை தேசிய வலிமை தினத்தை முன்னிட்டு சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டிமான் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மா மல்லிகா அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.